டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே என் மனமே, சீதம் வராதே என் மனமே.
நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமையான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களை பராமரித்தீர், எங்களை வழிநடத்தினீர், எங்களை காத்துக்கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பற்பலவிதமான சூழ்நிலைகளிலே, பயங்கரமான வெயிலின் அகோரங்களின் மத்தியிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகவீனமாயிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் தந்த விடுதலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல இடங்களிலே நடைபெற்ற சிறப்பான விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அர்ப்பணிப்போடு வந்த பணி செய்த ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேத வசனங்களை முறையாக கற்றுக்கொண்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த வசனங்கள் தங்கியிருந்து அவர்களை பரிசுத்தத்திலே என்றென்றைக்கும் காத்துக் கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே நடைபெற்ற வாலிபர் முகாம்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாய் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணித்துக் கொண்ட ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அருமையான வாலிபர் தம்பிமார் தங்கைமாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, அவர்கள் எடுத்திருக்கிற தீர்மானங்களிலே உறுதியாய் நிலைத்திருக்க, அனுதனமும் உண்மையாய் உம்மை பின்பற்ற, எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய பலனை பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பலவிதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, சரீர வேதனைகளோடு வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவர்களை தொட்டு வியாதி விக்கனங்களிலிருந்து நேர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் சரியானபடி வேலை செய்ய கர்த்தர் கட்டளையிடுவீராக. அதுபோல பற்பலவிதமான வைத்தியசாலைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இறங்கி அவர்களுக்கு அற்புதமான, பரிபூர்ணமான, நிரந்தரமான சுகத்தை கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு வீடு செல்ல கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விடுமுறை நாட்களிலே பல இடங்களுக்கு தூரமாய் பிரயாணப்பட்டு போய் இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் திரும்பி வந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்தலும், பிரயாண கிருபைகளை தாரும். எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்களுக்கு கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் மேல் கல்விக்காக முயற்சி எடுக்கிற எல்லாரையும் நாங்கள் உடைய சன்னியானத்திலே நினைக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே அவர்களுக்கு இடம் கிடைக்க செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். தாங்கள் எதிர்பார்த்து விரும்பிய இடங்களிலே தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று யாராவது சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் இதுவும் உம்முடைய சித்தம் என்பதை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நீர் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் தங்கள் சொந்த வீடுகளை கட்டிக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த நிலத்தை வாங்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வீடு கட்டுவதற்கு நீர் செய்து வருகிற பலவிதமான உதவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி திட்டமிட்டபடி எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் வைத்திருக்கிற இடங்களிலே நல்ல வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலேயும் எல்லா இடங்களிலேயும் நடைபெற இருக்கிற ஆராதனை நேரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை கூடங்களிலேயும் உம்முடைய பிரசன்னத்தை மக்கள் உணர கர்த்தர் கிருபை தாரும். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க, உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து, உம்முடைய சத்தியத்தை சரியானபடி கேட்டு அறிந்து புரிந்து கீழ்ப்படிய விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலும் வளர்வதற்கு இந்த நாளையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே நடைபெறப்போகிற திருமணங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பங்களாய் நீர் இணைக்க திட்டமிட்டீரோ அந்த நோக்கத்தை திருமண நாள் முதல் அவர்கள் வாழ்க்கையிலே என்றென்றும் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, திருமணத்திலே தேவையற்ற செலவுகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். தடைகள் எதுவும் இல்லாமல் சிறந்த முறையிலே அந்த திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னமும் வேலை மாற்றத்தினாலே, படிப்பு மாற்றங்களினாலே, குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவத்தினாலே வீடுகளை மாற்றி புதிய இடங்களுக்கு செல்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல வீடு அவர்களுக்கு நீர் அந்தந்த இடங்களிலே கட்டிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல அயலகத்தாரை தாரும், அந்த இடத்திலே நல்ல ஒரு திருச்சபை ஐக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த இடமாற்றத்திற்கு தேவையான கிருபைகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் கொடுத்து உதவி செய்தரலும். அன்றுவரே, விவசாய தொழில் செய்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமாய், ஆச்சரியமாய், கிருபையாய் தேவையான தண்ணீரை கொடுத்து சிறந்த முறையிலே இந்த ஆண்டிலே அவர்கள் தங்கள் விளைச்சலை காண நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் அரசாங்கத்திலே பணி செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு உள்ளங்களோடு இல்லங்களோடு இணைந்து நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் துவங்குகிற இந்த ஆண்டு ஆசீர்வாதம் மிகுந்த ஆண்டாயிருக்க உதவி செய்யும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மென்மேலும் வளரும் வாய்ப்புகளை கர்த்தர் தாரும். நல்ல சுகம்பலனை தாரும். நல்ல குடும்ப உறவுகளை தாரும். நீண்ட நாட்கள் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பல காரியங்களை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இறுதி வரை வாழ நிறைய அருள் புரியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, இன்று நாம் சங்கீதம் 13 முதலாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் சிந்தித்தது போல 9 சங்கீதம் முதல் 15 சங்கீதம் வரை வரப்போகிற மகா உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே வரப்போகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்நாட்களிலே மீதியாக இருக்கிற யூதர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாயிருப்பார்கள். அது ஒரு பெரிய சோதனையின் காலம் என்று சொல்லலாம். தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த சங்கீதங்கள் இந்த காலத்திற்கும் செய்தி அடங்கியதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனமாக வரும் காலத்தையும் அது குறிக்கிறது. அதாவது திருச்சபை பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு மகா உபத்திரவ காலங்களையும் அது வெளிப்படுத்துகிறது. அநேகமாக தாவீது சவுலால் விரட்டப்பட்ட பொழுது எழுதிய சங்கீதம்தான் இந்த 13 சங்கீதம். பெலிஸ்தியர்களும் தாவீதை பிடிக்க கூட்டம் கூடிய பொழுது அதுல்லாம் குகையிலே பதுங்கியிருந்த காலத்திலே இதை எழுதியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் மிக பரிதாபமான நிலைமையிலே தாவீது தன்னை கண்டார். சரீரம் சோர்ந்து போய், மனம் சோர்ந்து போய், இருதயம் தேவனை நோக்கி கதறுகிறது. 13 சங்கீதம் 1 வசனம், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? தேவன் தன்னை மறந்துவிட்டார் என்று தாவீது எண்ணுகிறார். இந்த வார்த்தைகளிலே எதிர்பார்ப்பும் தெரிகிறது, சற்று நம்பிக்கை இழந்தது போலவும் தெரிகிறது. வசனம் 2, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணிக் கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? ஆண்டவரே, இது எவ்வளவு காலம் இன்னமும் நீடிக்கும் என்பதுதான் தாவீதின் கேள்வி. இந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர் மிகவும் மனமுடைந்து போயிருந்தார். ஆனால் முற்றிலும் சோர்ந்து போய்விடாமல் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே, சோர்ந்து போய் தேவனை நோக்கி கதறினாலும் நாம் நம்பிக்கையை இழந்து தொடர்ந்து அவரிடத்திலே ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது. வசனம் 3, என் தேவனாய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தரலும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். இந்த வார்த்தைகளை எழுதிய போது தாவீது மிகப்பெரிய ஆபத்திலே இருந்தார். தனது எதிரி இரவிலே தன்னை கொலை செய்யக்கூடும் என்பதனாலே நித்திரை வராமல் இருந்தார். என்றாலும் ஓய்வு மிக அவசியமானதாக இருந்தது. எனவேதான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, மரண நித்திரை எனக்கு வராதபடி, என் கண்கள் தெளிவாகும்படி எனக்கு தேவையான ஓய்வை தாரும் என்று கெஞ்சுகிறார். சங்கீதம் 13:4, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தரலும். தாவீதை எதிரிகள் பிடிப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு மிகுந்த பெரிய கொண்டாட்டமாயிருக்கும். எதிரி சந்தோஷம் அடைவான் என்றால் அது தாவீதுக்கு எதிரானது மட்டுமல்ல, தேவனுக்கும் எதிரானது. எனவேதான் எதிரி மேற்கொள்ள முடியாதபடி தன்னை காக்கும்படியாய் ஜெபிக்கிறார். மனவேதனையோடும் துக்கத்தோடும் ஜெபித்த பிறகும் தாவீதின் ஜெபம் தொடர்கிறது. இறுதியாக தேவன் மேலே உள்ள அற்புதமான நம்பிக்கையிலே அவர் இளைப்பாறுகிறார். சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். விடுதலையோடு தாவீது அலைந்து திரிய முடியாத நேரத்திலேயும் தான் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டேன் என்று தாவீது எண்ணவில்லை. இருக்க வேண்டிய அளவு ஜாக்கிரதையாக இருந்தார். என்றாலும் தேவன் ஒருவரே தன்னை விடுதலை செய்ய முடியும் என்பதையும் முற்றிலும் நம்பியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தாவீதைப் போல எதிரிகளால் ஆபத்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ பாவத்திலே விழுந்து தேவனை துக்கப்படுத்தி நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் தேவன் இன்னமும் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அறிந்து உணர்ந்து அவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். நிச்சயமாக தேவனுடைய ரட்சிப்பினால் ஒரு நாள் நீங்கள் களி கூறுவீர்கள். சங்கீதம் 13:6, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய துதியை பாட முடியும். நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், நான் அவரை பாடுவேன் என்று பாடலாம். ஆனால் ஒரு சகோதரன் புற்றுநோயால் மிகவும் பாதிக்கப்பட்டு எந்த வேலையும் செய்ய முடியாதபடி படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுதும் ஒரு வானொலி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக கண்டுகொண்டு அவர் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு இருந்தார். அந்த பாடுகளின் மத்தியிலேயும் மரண படுக்கையின் வேளையிலேயும் தேவன் அவருக்கு எவ்வளவு அற்புதமானவராக இருந்தார், எப்படி தன்னை ரட்சித்தார், தன்மேலே தேவன் எவ்வளவு அற்புதமானவராக அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் நேரிலே சந்திப்போம் என்றால் நம்முடைய துதியின் ஆழமோ உயரமோ எவ்வளவு குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாடுகளின் மத்தியிலே இருந்த தாவீதின் உள்ளத்தின் வார்த்தைகளைப் போலத்தான் ஒரு நாள் மகா உபத்திரவ காலத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளின் வார்த்தைகளும் இருக்கும். தொடர்ந்து 14 சங்கீதத்தை பார்ப்போம். இதுவும் 12 சங்கீதத்தைப் போல மனிதனுடைய கேடான தன்மையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் பிடிபட்டவர்கள் போல, தேவனற்றவர்களின் பொறுப்பில் இருக்கிறது போல, எல்லா பக்கங்களும் ஊழலும் துன்மார்க்கமும் சட்டமும் சீரழிந்த நிலைமையிலேயும் எப்பக்கமும் காணப்படும். சட்டம் சீரழிந்த ஒரு நிலைமையும் எப்பக்கமும் காணப்படும். ஒருவேளை இந்த நாட்களிலேயும் பல இடங்களிலே இப்படித்தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். என்றாலும் இன்னமும் மிகவும் கேடான ஒரு நிலைமை வரவில்லை. மகா உபத்திரவ காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமாயிருக்கும். இயேசுவை இரட்சகராக கண்டுகொண்டவர்கள் அந்த மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறதில்லை. ஏனென்றால் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:10 வசனத்திலே, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக் கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இவ்வாறு கர்த்தர் கூறியிருக்கிறார். கடைசி நாட்களின் மிக கேடான நிலைமையை 14 சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது உலகத்தின் கேடான நிலைமை, இரண்டாவதாக தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கும் எதிர்ப்பு, மூன்றாவதாக ஏக்கத்தோடு செய்யும் ரட்சிப்பிற்கான ஜெபம். இது சிறிய ஒரு சங்கீதமாயிருந்தாலும் முக்கியமான ஒரு சங்கீதம். வாசிக்கிறேன் சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த சங்கீதத்திலே மதிகெட்டவன் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை நாபால் என்பதாகும். இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே இது எங்கோ கேள்விப்பட்டது போல இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 25 அதிகாரத்திலே நாம் படித்த சம்பவத்திலே வருகிற ஒரு அருமையான பெண்ணான அபிகாயிலின் கணவன் தான் அந்த நாபால். அவன் பெயருக்கேற்ற குணநலம் உள்ளவனாயிருந்தான், மதிகேடாக நடந்தான் என்று நாம் படித்தோம். இந்த மதிகட்டவன் என்ற வார்த்தைக்கு பைத்தியக்காரன் என்றும் நாம் மொழிபெயர்க்கலாம். சிருஷ்டிப்பை மட்டும் பார்க்கும் ஒரு மனிதன் கூட தேவன் இல்லை என்று சொல்ல முடியாது. பூமியில் நடைபெறும் அத்தனை காரியங்களும் மிக சரியாக ஓடும் ஒரு கடிகாரத்தை விட மிக துல்லிபமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இதை உருவாக்கிய ஒருவர் உண்டு என்பதை ஞானமுள்ள எவரும் மறுக்க முடியாது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இப்பொழுது அந்த மதிகட்டவன் உலகத்திலே காணப்பட துவங்குகிறான். ஏற்கனவே 10:4 துன்மார்க்கனின் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்று சிந்தித்தோம். இன்று மிக அதிகமான பட்டங்களை பெற்றவர்களும் கூட தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகட்டவன் அல்லது பைத்தியக்காரன். PhD பட்டம் பெற்ற ஒரு சிறந்த அறிவுள்ள மனிதன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரோடு விளையாண்டு கொண்டிருந்தார். அவரும் தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதர். திறந்த மைதானத்திலே அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த மனிதன், ஐயோ மழை வந்துவிட்டதே, நாம் என்ன செய்வது என்று கேட்டானாம். கவனித்தீர்களா, எவ்வளவு படித்திருந்தாலும் மழை பெய்யும் பொழுது மறைவான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை கூட உடனே கிரகிக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, மதிகட்டவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருவார்கள். அவர்கள் செய்வது சரியா தவறா என்பதை கூட அவர்களால் உணர முடியாது. 14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார். இவ்வாறு பார்த்த கர்த்தர் எதை கண்டார்? 3, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதே வசனத்தை அப்போஸ்தலனாய் பவுல் Romans 12:12 மீண்டுமாய் கூறுகிறார். எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் என்னையும் உங்களையும் குறித்து சொல்லும் உண்மையான ஒரு நிலைமை. என்றாலும் தேவன் இல்லை என்று நான் சொல்லுகிறதில்லை, நீங்களும் தேவன் இல்லை என்று கூற மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். எப்படி என்றாலும் நாம் எல்லாருமே பாவிகளாயிருக்கிறோம், நாமே நன்மை செய்கிறதில்லை. மனிதனுடைய நிலைமை அத்தனை கேடடைந்து விட்டது. எனவே பிரியமானவர்களே, நான் சொன்னது போல 3 மனிதன் எத்தனை கேடான ஒரு ஆழத்திற்கு செல்ல முடியும் என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரானவர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு எதிரானவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிரானவர்கள். 14:4-6 வாசிக்கிறேன். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். ஒரு ஊழியருக்கு கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கு ஒரு அரசியல்வாதியும் நண்பராயிருந்தார். அந்த கல்லூரி பேராசிரியர் தனது நண்பரை குறித்து சொல்லும் பொழுது ஏழை எளிய மக்களை குறித்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, என்றாலும் அவரை ஏழைகளின் தோழன் என்றும் ஏழைகளுக்காக பாடுபடுகிறவர் என்றும் கூறுகிறார்கள் என்று கூறினார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தங்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை ஏழை எளிய மக்கள் உட்கொள்கிறார்களே என்று மட்டும் திருப்திப்பட்டுக் கொள்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் Luke 16:20-21 வாசிக்கிறோம். பொதுவாகவே செல்வத்திலே வாழ்கிற பலர் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களே ஒழிய தங்கள் செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்காக இழக்க விரும்புகிறதில்லை. தொடர்ந்து ரட்சிப்பிற்கான ஒரு ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். இது ஒரு வெற்றியின் குரலாய் இருக்கிறது. 14:7 சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வசனமானது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும் அந்த மகிமையான நாளை எதிர்பார்த்து பேசுகிறது. அந்நாட்களிலே யாக்கோபுக்கு உண்மையாகவே களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் எதிர்கால திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சங்கீத புத்தகங்களை குறித்து அறியாதவர்கள் என்றுதான் பொருள். மற்ற வேத பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஒருவேளை அவர்கள் எளிதாக புறக்கணித்து விடலாம். ஆனால் சங்கீதக்காரனின் இந்த ஏக்க குரலையும் நம்பிக்கையின் குரலையும் எப்படி புறக்கணிக்க முடியும்? ஆம் பிரியமானவர்களே, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளலாம். அப்படி சொல்லுகிறவருடைய வாழ்க்கை தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டவருடைய வாழ்க்கையாகும். அருவறுப்பான காரியங்களை செய்கிறவர்களாகவும் அவர்களை வழி நடத்தும். என்றாலும் தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் அவர்களுக்கு விடுதலையையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பார். இப்பொழுது நாம் சங்கீதம் 15-க்குள்ளே கடந்து செல்வோம். 9 சங்கீதத்திலே ஆரம்பமான கருத்து இந்த 15 சங்கீதம் வரைக்கும் கடந்து வருகிறது. இந்த சங்கீதங்களை தொடர்ச்சியாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். 9-10 சங்கீதங்களிலே சாத்தானின் மனிதனான அந்திகிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்தோம். அவன் பெருமை நிறைந்தவனாகவும் தன்னைத்தான் புகழுகிறவனாகவும் தனக்கு எல்லாம் இருக்கிறது தேவன் தேவையில்லை என்று சொல்கிறவனாயும் இருப்பான். 11 சங்கீதத்திலே நீதிமான்கள் சோதிக்கப்படுவதை குறித்து சிந்திக்கிறோம். 12 சங்கீதத்திலே தேவனற்ற ஒரு சூழ்நிலையிலே மகா உபத்திரவத்தின் காலத்திலே தேவனுடைய ஜனங்களின் நிலைமையை பார்த்தோம். 13 சங்கீதத்திலே மேலும் மகா உபத்திரவ காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை சிந்தித்தோம். சங்கீதம் 14 கடைசி நாட்களிலே மனிதன் எப்படி தேவனற்றவனாய் இருப்பான், தேவன் இல்லை என்று சொல்லி எப்படி அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருப்பான் என்று கூறினார். இப்பொழுது 15 சங்கீதத்திலே யார் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து பேசுகிறார். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லவர்களை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. 15 சங்கீதம் 1 வசனம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். ஒரே ஒரு பரிசுத்த பர்வதம் தான் இருக்கிறது. அதைத்தான் வேத புத்தகம் சீயோன் என்று அழைக்கிறது. அது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே நுழைபவர் யார் என்பதுதான் அந்த கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து இஸ்ரவேலை மத்தியமாக கொண்டு அந்த 1000 வருட அரசாட்சியை நிறுவப் போகிறார். சங்கீதம் 15:2-4 வாசிக்கிறேன். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இந்த வசனங்களிலே 9 வித்தியாசமான குணநலன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள குறைவுகளை உணர்ந்து ஆண்டவருடைய பலத்தினாலே அப்படிப்பட்டவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் என்று 4 வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக இந்த உலகத்திலே தீமை செய்கிறவர்கள் கனம் பண்ணப்படுவதையும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் இனம் கண்டுகொள்ளப்படாமல் விடப்படுகிறதையும் நாம் கவனிக்கிறோம். ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையாயிருக்கிறது. பாருங்கள் சங்கீதம் 15:5, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இதே காரியத்தை தான் யாக்கோபும் தனது நிறுவத்திலே 20:18 வசனத்திலே சொல்லும்பொழுது இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன், யாக்கோபு 2:18, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை உன் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஜான் கெல்வின் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது விசுவாசம் மாத்திரமே ரட்சிக்கிறது, ஆனால் ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தனித்திருப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யார் கர்த்தருக்கு முன்னதாக நிற்கப் போகிறார்கள், தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை விளைவாக கொள்பவர்களே அவர் முன் நிற்பார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று பலர் கூறினாலும் அநேகருடைய வாழ்க்கையிலே அவரை அவர்கள் எதிர்பார்த்தது போலவே தெரியவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் அவர் முன்னாலே கணக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் நிற்பீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்றால் தேவனிடத்திலே கணக்கு கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருங்கள். இதுதான் உண்மையாகவே நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா, உண்மையாகவே அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதற்கான சாட்சி. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் சிந்தித்த சங்கீதங்களை பார்ப்போம் என்றால் 13 சங்கீதத்திலே துன்பங்களின் வழியாக பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே இது எதுவரைக்கும் கர்த்தாவே என்று நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் சோர்ந்து போய்விடாதபடி தொடர்ந்து ஜெபத்திலே நாம் அவரை பற்றிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையிலேயும் பாவத்தில் பின்வாங்கி துக்கப்படும் நிலைமையிலேயும் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் நம்பினவர்களாக நான் உன்னுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உன்னுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும் என்று நம்பிக்கையோட அவரை நோக்கி கூப்பிட எதிர்பார்க்கப்படுகிறோம். மேலும் வேதனைகள் துன்பங்கள் மத்தியிலேயும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதை நாம் விட்டுவிடக்கூடாது. பலர் நாம் ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டோம் என்று சோர்ந்து போய் விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் திறந்ததாயிருக்கிறது. அவரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பதை அவர் கவனித்து கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார். ஏற்ற நேரத்திலே அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். நம்மை சுற்றி தேவன் இல்லை என்பது போல மனிதர்கள் நடக்காவிட்டாலும் தேவன் அவருக்கு பயப்படத்தக்கவர்களோட இருக்கிறார். இதை நாம் ஏமாந்து போகக்கூடாது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்ல தங்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையும் உன்னதமானதாக, நம்மை நேசிக்கிறவர்களைப் போல மற்றவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக, ஆணையிட்டதிலே நமக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதவர்களாக ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால், பரிதானம் வாங்காதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் அசைக்கப்படுவதில்லை. இந்த உண்மையை மறந்து போகாமல் கர்த்தருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இன்றைக்கும் நாங்கள் சிந்தித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த நாட்களிலேயும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாட்களிலே மகா உபத்திரவத்தின் காலத்திலே கடந்து செல்ல போகிறவர்களும் இந்த சங்கீதம் பயனுள்ளதாக இருக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதற்கு முன் வரப்போகும் உம்முடைய வருகையிலே நாங்களும் உம்மை எதிர்கொண்டு அழைக்கத்தக்கவர்களாக, ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட பூரண ஐக்கியம் உள்ளவர்களாக வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள உம்முடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:18. 2 கொரிந்தியர் 6:18.